In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. Amen. Saivayanandangal. நூற்றி எழுபத்தி ஒரு வருடம் கிறிஸ்துவின் பெயரால் இத்திருச்சபையின் பயணத்தை நாம் கொண்டாடுகிறோம். இந்த பயணமானது நாம் கடவுளில் வைத்திருந்த நம்பிக்கை, கடவுள் எம்மத்தியில் விசுவாசமாய் இருந்தது, இரண்டையும் நிறைவு கொடுக்கிறார். நாம் யோசிப்போம், நாம் தான் கடவுளில் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று. கடவுள் நம்பிக்கை உள்ளவர் என்பதை தந்த சொல்லி நான் பார்க்கின்றேன். கடவுளை நம்பிக்கை உள்ளவராக, அதாவது நம்ப தகுந்தவராக திருமலை முழுவதும் பார்க்கின்றது. பழைய ஏற்பாட்டிலே எந்த அளவுக்கு மக்கள் இன்னல்களின் சவால்களை சந்தித்தார்களோ, அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கடவுளை நம்பத்தக்கவராக, கடவுள் நம்பிக்கை உள்ளவராக, கடவுள் கொடுத்த பொருத்தனைகளை, வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்றவராக திருச்சமூகம் பார்த்தது. அதுதான் நமது அனுபவம். இன்றைய நாளிலே நாம் இவ்வாறு நம்ப தகுந்த ஒரு கடவுளுக்காக ஒரு சமூகமாக ஒன்றிணைந்து எவ்வாறு அனுப்பப்பட்டோம் என்பதை உணர்ந்து கடவுளின் நற்செய்தியை அறிவித்தோம், பறைசாற்றினோம் என்ற கேள்வியை கணக்கப்படுத்தோம். நம்ப தகுந்த கடவுளால் நாம் ஒரு சமூகமாக கடவுளின் அன்பை அறிவிக்க எவ்வாறு அனுப்பப்பட்டுள்ளோம் என்ற கேள்வியினை கேட்கப்படுகின்றோம். நாம் இவ்வாறு அனுப்பப்பட்டதன் நோக்கம் என்ன? எதற்காக கடவுள் நம்மை அனுப்புகின்றார்? கடவுளின் அன்பை அறிவிக்கும் கருவிகளாக, அறிவிக்கும் சமூகமாக. எமது இந்த அறிவிப்பு பணி மக்களை கடவுள் இருக்கின்றார், கடவுளில் நாம் நம்பிக்கை வைக்கலாம் என்ற ஒரு உணர்வை கொடுக்கும் ஒன்றாக அமைகின்றது. ஆகவே மக்களுக்கு கடவுளின் இருப்பை உணர்த்துகின்ற அந்த அறிவிப்பு பணியினை நாம் செய்யும் பொழுது நமக்கு இருக்க வேண்டிய புனவியற்றுகள் என்ன, அதிலே வருகின்ற சவால்களை நாம் எவ்வாறு சந்திக்கப் போகின்றோம் என்பதைத்தான் இன்று நான் உங்கள் மத்தியிலே இன்றைய திருமறை வாசகங்களுக்கூடாக ஆராய வருகின்றேன். கடவுளின் இருப்பை மக்களுக்கு உணர்த்துகின்ற அந்த அறிவிப்பு பணி நாம் ஆற்றும் பொழுது நமக்கு ஏற்படுகின்ற, நமக்கு காணப்பட வேண்டிய புனவியல்கள், நாம் பொருந்திய கல்விய நிறுவனத்தை வாசித்தோம். பவுல் கூறுகின்றார், ஒருவர் மூன்றாவது விண்ணுலகிலே காணப்பட்டார் இருந்தார். இந்த மூன்றாவது விண்ணுலகம் என்று திருமறையில் குறிப்பிடப்படுவதாவது கடவுளின் சமூகம், கடவுளின் சமூகத்தில் இருந்தார். இங்கு பவுல் தனது ஆத்மீக அனுபவத்தை, தான் கடவுளை சந்தித்த, இயேசு கிறிஸ்து மூலமாக கடவுளை சந்தித்த, இயேசுவை சந்தித்த அந்த அனுபவத்தை, நான் மூன்றாம் உலகில் இருந்தேன், மூன்றாம் விண்ணுலகில் இருந்தேன் என்று கூறுகின்றார். அதை தான் இன்று கூறாமல் ஒருவர் என்ற நிலையிலே கூறுகின்றார். ஆகவே கடவுளின் இருப்பை, கடவுளின் அன்பை பறைசாற்றும் நாம் முதலாவதாக கடவுளின் சமூகத்திலே தரித்திருக்கக்கூடியவர்களாக நாம் காணப்படுகிறோம். கடவுளுடைய சமூகத்தை உணரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கடவுள் மத்தி நெம்மதியிலே பிரசன்னமாக இருக்கின்றார் என்பதை நாம் உணர அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக நாம் எசேக்கியேலின் வாழ்வில் இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் என்னவென்றால், எசேக்கியேலை இறைவன் தெரிவு செய்து அழைத்து அனுப்பும் பொழுது அவர் எதை சொல்ல வேண்டும் என்பதை கடவுள் சொல்லிக் கொடுக்கின்றார். கடவுளுக்கு செவி சாய்க்கின்றவராக இருக்கின்றார். கடவுளின் அன்பை மக்களுக்கு அறிவித்து மக்கள் கடவுளின் இருப்பை உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் நாம் அறிவிக்கும் நாம் அறிவிக்கும்படி அனுப்பப்படும் நாம் கடவுளின் சத்தத்திற்கு செவி சாய்க்க வேண்டியதாக இருக்கின்றோம். அது எசேக்கியேலின் அனுபவம். பொதுவாக கடவுளின் சமூகத்திலே அனுபவங்களை பெற்ற நாம் கடவுளின் சத்தத்திற்கு செவி சாய்க்கும் திறனை பெற்றுள்ள நாம் சந்திக்கின்ற ஒரு சவால் என்னவென்றால், எம்மை நாமே புகழ்ந்து கொள்ளுதல். அதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். பவுல் என்ன கூறுகின்றார் என்றால், நான் எனது திறமைகளை கொண்டு புகழ்ந்து கொள்ளவில்லை, நான் எனது அனுபவங்களை கொண்டு புகழ்ந்து கொள்ளவில்லை. பவுலுக்கு புகழ்ந்து கொள்வதற்கு நிறைய தகுதிகள் காணப்பட்டன. இவர் சமூகத்தை அவர் ஒரு பரிசே கற்றவர், நன்கு கற்றவர், மொழி திறமை கொண்டவர். இவ்வாறு தனது திறமைகளுக்கு மேலாக உயிர்த்த இயேசுவை சந்தித்த அனுபவம், அதன் மூலமாக கடவுளை சந்தித்த அனுபவம் அனைத்தையும் கொண்டவர். அவர் என்ன கூறுகிறார்? நான் அவற்றை உங்கள் மத்தியில் புகழவில்லை, அவற்றை பெற்றிருக்கின்ற புறகவற்றை பெற்றிருக்கும் பொழுது நான் அவற்றை புகழவில்லை, ஆனால் நான் உங்கள் மத்தியில் புகழ்வது என்னவென்றால் எனது பிறவியல். பவுல் தனது பிறவீனத்தை மாற்றும்படி மூன்று முறை கடவுள் அதை மாற்றவில்லை. அதை பவுல் என்ன கூறுகின்றார்? நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன். அதைத்தான் அவர் நிறைவு செய்கின்றார். எனது பிளவீனத்தில் கடவுள் பிளவுள்ளவராக இருக்கின்றார். எனது பிளவீனத்தில் நான் பிளனை காண்கின்றேன். ஆகவே கடவுளினால் அனுப்பப்படுகின்ற நாம் கடவுளின் சமூகத்தை உணர வேண்டும், கடவுளின் சத்தத்திற்கு செவி சாய்க்க வேண்டும், எமது பிளவீனங்களை ஏற்று அதன் மத்தியில் கடவுளின் பிளனை ருசிக்கின்றவர்களாக காணப்பட வேண்டும். இவ்வாறு 171 வருடங்கள் அனுப்பப்பட்ட இந்த திருச்சபை தொடர்ந்தும் கடவுளின் பெயரால் சமூகத்திற்குள் அனுப்பப்படுகின்ற இந்த திருச்சபை எவ்வாறான சவால்களை சந்திக்கப் போகின்றது? சில சவால்களை பார்க்கிறோம். இன்றைய திருமறை வாசனத்தின் அடிப்படையில் எபேசியர் கருதிய வாசித்த பகுதியை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த அறிமுகமாக இந்த வழிபாட்டிற்கு அறிமுகமாக கொடுக்கப்பட்ட வாக்கம் எபேசியர் 4:16. அதில் நாம் என்ன பார்க்கின்றோம் என்றால், சரீரத்தில் ஒவ்வொரு அவயவமும் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரு நோக்கத்திற்காக செயல்படுகின்றது. அதைத்தான் இந்த அறிமுகமாக இதை பார்க்கிறோம். ஒவ்வொரு அவயவங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டு ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை நிறைவேற்றுகின்றது. இதை நாம் எடுக்கும் பொழுது திருச்சபையாகிய நாம் ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்கள், வெவ்வேறானவர்கள், வெவ்வேறு திறமைகளை கொண்டவர்கள், வெவ்வேறு சிந்தனையை கொண்டவர்கள். இவை அனைத்தின் மத்தியிலும் நாம் ஒருவரோடு இணைந்தவர்களாக கடவுளின் அன்பை அறிவிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆகவே நாம் ஒரு சமூகமாக இயங்குவது மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கின்றது. இரண்டாவது நாங்கள் பார்க்கணும் எசேக்கியல் என்று கூறப்பட்டது. நீ போய் நான் கொடுக்கும் செய்தியை அறிவி, அவர்கள் கேட்க மாட்டார்கள், அவர்கள் கல் நெஞ்சம் கொண்டவர்கள், ஆனால் நீ அறிவி என்றோ ஒரு நாள் அவர்கள் மத்தியிலே ஒரு இறைவாக்கினர் தோன்றினார் என்பதை அவர்கள் உணர்வார்கள். என்றோ ஒரு நாள் இவ்வாறான வார்த்தைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை உணர்வார்கள். அப்பொழுது அவருடைய வாழ்க்கையினை மாற்றுகிறது. ஆகவே கடவுளின் அன்பை நாம் அறிவிக்கும் பொழுது எனக்கு காணப்பட வேண்டிய பொருள், நாம் எதிர்பார்க்கும் நொடிப்பொழுதிலே பிரதிபலன் காண கிடைக்காத பட்சத்திலும் கூட கடவுளின் அன்பை அறிவிக்க அமைக்கப்படுகின்றோம் என்றோ ஒரு நாள் அவர்கள் அதை உணர்வார்கள். ஆகவே நமது அன்பை அறிவிக்கும் செய்தி செயல்பாட்டிற்கு ஏற்ற பிரதிநிதியை காண்பிக்காத மத்தியிலும் கூட மனம் தளராமல் பணியாற்ற அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக கடவுளின் அன்பை அறிவிக்கும் நாம் கடவுளால் முழுமையாக்கப்பட்டவராக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு காணப்படக்கூடும். நமக்கு பிரதிநிதிகள் இருக்கலாம், என்னை பொறுத்துகின்ற குறைபாடுகள் காணப்படலாம், அவற்றின் மத்தியிலும் நாம் பணியாற்ற அழைக்கப்படுகின்றோம். எனினும் அப்பொழுதுதான் நாம் கடவுளின் கிருபையை கடவுளின் பேரனை உணர்ந்து கொள்ளலாம். இதைத்தான் பவுல் தன் அனுபவமாக கூறுகின்றார். ஆகவே நாம் குணாதிசயங்களாக மூன்றை பார்த்தோம். கடவுளின் சமூகத்தில் தடித்திருத்தல், கடவுளின் செய்திக்கு செவி சாய்த்தல், எமது பெலனை நாம் புகழாமல் பெலவீனத்தை புகழ அழைக்கப்படுகின்றோம். இவ்வாறு பணியாற்றுகின்ற நாம் சந்திக்கின்ற சவால்கள், ஒரு சமூகமாக பணியாற்ற அழைக்கப்படுகின்றோம். நாம் எதிர்பார்க்கும் பிரதிநிதத்தை காணப்படாத சந்தர்ப்பத்திலும் தொடர்ந்து மனம் அலராமல் பணியாற்ற அழைக்கப்படுகின்றோம். நாம் முழுமையானவர்களாக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பினால் குறைவுகளையும் ஏற்று பணியாற்ற அழைக்கப்படுகின்றோம். ஆக இன்றைய தினத்திலே இந்த திருச்சபை கடவுளின் அன்பை இந்த சமூகத்திற்கும் இலங்கை தேசத்திற்கும் உலகிற்கும் அறிவிக்கின்ற வழிகளை தேடி பார்ப்போம். அவற்றிற்காக கடவுளுக்கு நன்றி கூறுவோம். மாறி வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் காண்கின்ற வெவ்வேறு மனித தேவைகளின் மத்தியிலும் கடவுளின் அன்பை அறிவித்திருக்கின்றோம். தொடர்ந்து அறிவிக்க இறைவன் நாமே இந்த நிறைவு வர்ற கொண்டாட்டத்திலே நம்மை வழிநடத்துவாராம். சர்ச் இஸ் பீயிங் சென்ட் டு ப்ரொக்ளைம் தி குட் நியூஸ். As we celebrate 171 years of us receiving God's love, of experiencing God's faithfulness to us, of our dedication to God, we have the question as to what God wants us to do further. What ought to be the features as we serve God, and what challenges are we to encounter? When I say that, when I refer to God's faithfulness, you might wonder, should God be faithful to us or we faithful to God? Yes. While we being faithful to God, we recognize that God is faithful to fulfill His promise. This is what the experience of the people of the Old Testament. They always encounter God being faithful to His promises as He fulfills His promises. That is exactly the faith and experience of the church. God fulfilling His promises. So today, as we celebrate 171 years of service of this our community, as we realize that we are being sent out by God to proclaim the good news for every situation, good news for what may come, new situations, new challenges, and this good news is sharing God's love by words, by deeds. And the purpose of sharing this good news, as we saw in the introductory sentence, is that people would recognize God. People would be reconciled with God. Therefore, let us ask as to what features do we need to find in the church being sent to proclaim God's love. One, reading from St. Paul's experience, he says that he was in the third heaven. He put it in the third person. Somebody was in the third heaven. It refers to him. And what is this third heaven? Third heaven would indicate God's presence. In other words, Paul says that he was in the presence of God. And that was the basis on which he began to take God's message to the world around. So if we feel that we are sent by God, we ought to realize that we come into the presence of God. That is important. And secondly, if we are in the presence of God, like what was told to Ezekiel, listen to God. Ezekiel was instructed as to what to do and what to say. All those. Therefore, if we are to take the love of God and proclaim by words and by deeds as we are sent out, the second feature ought to be that we should tune our ears to listen to God's voice, God's promptings. And third, Paul had a mystical experience when he says that he encountered God, he encountered the risen Christ, whatever it is. And such mystical experience was not something for him to boast of. Apart from his mystical experience, his upbringing in the society, him being a Pharisee, his education, his position, all were something that he could boast of. But Paul chooses something else instead. He chooses his weakness. He had asked God to remove some of his weakness thrice, and God had not responded positively as expected. And he says, I will accept. And thereby he says that he is able to see God's face. So he is boasting of his weakness. And if we have such features and more, what I have not mentioned here, certainly, then let's question as to what challenges would we encounter in proclaiming God's love to others. What challenges does the church encounter in being sent out to proclaim God's love? One, we are to work as a community. That was the introductory sentence, Ephesians 4:16. You are different parts of a body, but you work together. And singularly, each of us are different in our abilities, different in our thinking, but yet we are called to move forward as one body in proclaiming God's love. So building and strengthening the community aspect is a challenge. The second challenge is what? After all our efforts, that when we don't receive a proper response as expected, we were told Ezekiel chapter 2 verse 5, go and tell. But when you tell, they are not going to listen. They are not going to listen to you. They are stubborn. Yet you proclaim. One day they will realize that there was a prophet among their sons. So it is not for us, as we proclaim God's love, to determine the time as to when we would receive a response, as to when people, the listeners would respond, or the recipients would respond, or how they should respond. Forget it. What God says is, do your part and they will someday respond. And third, in proclaiming, in being an instrument of God to proclaim God's love, don't expect perfection of yourself. Paul tried to be perfect. He wanted to be redeemed of some of his weaknesses. He prayed thrice and he says, God did not answer. And then he says, I take it upon myself. I accept it. And not only he boasted about his weakness, he felt that all these weaknesses are necessary so that he will continue to realize, experience, recognize God's grace acting in him, God's power in him. That is what he says. When I am weak, then I am strong. So these are the three out of many more challenges that we need to remember, which I lay in front of you. So we thank God today for God, who has been sending this church out into the society for the last 171 years. And we thank God for God's promise that He is inviting to send you continuously to share God's love, so that others may realize the presence of God, others may be reconciled with God, and by being God's instrument of proclamation of God's love, we continue to stay in God's presence. We continue to listen to God's voice. We continue to accept our weakness and depend on God's grace. And we ought to be determined to work as one community, not depending on the response we receive, but to work, to be obedient to God's call. So even as we give thanks to God for God's faithfulness, let us continuously examine that we commit and rededicate ourselves as one community to proclaim God's love.